ஐந்தாவது, மீதமானவர்களின் பக்தி வாழ்க்கை. இருமடங்கான வாழ்க்கை. வானத்தின் மேகங்களிலே இரண்டாம் முறையாக வரும் கிறிஸ்துவின் வருகைக்கு சற்று முன்னருள்ள இந்த யுகத்தில் யோவான் ஸ்நானகன் செய்த வேலையைப் போந்த ஒரு வேலை செய்யப்பட வேண்டும். கர்த்தரின் மாபெரும் நாளில் நிற்பதற்கென்று மக்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய மனிதர்களை தேவன் அழைக்கின்றார். யோவான் கொடுத்த தூதினைப் போல நாம் கொடுக்க வேண்டுமானால் அவரைப் போன்ற ஆவிக்குரிய அனுபவம் நமக்கும் இருக்க வேண்டும். நமக்குள்ளும் அதே போன்ற வேலை கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும். நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அவ்வாறு அவரை நோக்கி பார்ப்பதினால் சுயத்தை விட்டுவிடுவோம். தேவனுடன் உள்ள தொடர்பு குணத்தையும் வாழ்க்கையையும் மேம்படுத்தும். கிறிஸ்துவின் முதல் சீடர்களைப் போல் நாமும் கிறிஸ்துவுடன் இருந்திருக்கின்றோம் என்று நம்மை குறித்த அறிவை மனிதர்கள் அறிந்து கொள்வார்கள். ஊழியர்களுக்கு வேறு ஒன்றும் அளிக்க முடியாத வல்லமையை இது அளிக்கும். இந்த வல்லமையை இழக்கச் செய்யும்படி அவன் தன்னை அனுமதிக்கக் கூடாது. நாம் இருமடங்கான வாழ்க்கையை வாழ வேண்டும். அதாவது சிந்தனை மற்றும் செயல் நிறைந்த வாழ்க்கை, அமைதியான ஜபம் மற்றும் ஊக்கமான வேலை நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். ஜபமும் முயற்சியும், முயற்சியும் ஜபமும் உங்களது வாழ்க்கையின் வேலையாக இருக்கும். செயல்திறனும் புகழ்ச்சியுமாகிய அனைத்தும் தேவனுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட வேண்டியது போல் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கடமைகள் அனைத்தும் உங்களுக்கு மாத்திரமே சொந்தமானது போல் உழைக்க வேண்டும். ஒரு மனிதனும் ஜபமின்றி ஒரு நாளோ அல்லது ஒரு மணி நேரமோ பாதுகாப்பாக இருப்பதில்லை. ஜபம் மட்டுமே செய்து மற்ற எதுவுமே செய்யாமலிருக்கும் ஒரு நபர் சீக்கிரத்தில் ஜபிப்பதையும் விட்டுவிடுவார். கிறிஸ்துவில் உறுதியாக வேரூன்றப்படல். புயல் வந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுடைய விசுவாசமும் எப்படிப்பட்டது என்பதை சோதிக்கத்தக்கதான புயல் வந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் வாழ்க்கையை குறித்து ஒரு மணி நேரம் தியானிப்பது நமக்கு நன்மையாக இருக்கும். பகுதி பகுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நமது கற்பனை ஒவ்வொரு காட்சியையும், குறிப்பாக கடைசி நேரத்தின் காட்சிகளை தியானிக்கட்டும். கிறிஸ்துவினுடைய நீதியின் மீதான விசுவாசத்தின் மூலம் கிறிஸ்து நம் இருதயத்தில் வாசம் செய்வதென்பதே தீமைக்கு எதிராக உள்ள ஒரே பாதுகாப்பாகும். தேவனோடு உயிருள்ள தொடர்புக்குள் நாம் இல்லையென்றால் பாவச் சோதனைகளையும் சுயநேசம் மற்றும் சுயத்தை திருப்திப்படுத்தும் பரிசுத்தமற்ற விளைவுகளை ஒருபோதும் எதிர்க்க முடியாது. சில காலத்திற்கு சாத்தானோடுள்ள தொடர்பை விட்டு விலகியதால் நாம் அநேக கெட்ட பழக்கங்களை விட்டிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு கணப்பொழுதும் ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்பதின் மூலம் தேவனோடு உயிருள்ள தொடர்பினை பெறாதவர்களாக இருந்தால் சாத்தானால் ஜெயிக்கப்படுவோம். கிறிஸ்துவுடன் நமக்கு ஒரு தனிப்பட்ட பழக்கமோ நீடித்த ஒரு தொடர்போ இல்லாவிட்டால் நமது எதிரிக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருந்து முடிவினில் அவனது உத்தரவை நிறைவேற்றுவோம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவே நமது தியானத்தின் முக்கிய பொருளாகவும் நமது உரையாடலாகவும் மிகுந்த மகிழ்ச்சியான உணர்வாகவும் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினால் வணையப்படுதல். தேவ ஆவியானவர் மூலமாக வணையப்பட்டத்தக்கதாக ஒப்புக் கொடுக்கப்படும் வரை மனித இருதயம் மகிழ்ச்சியை அறியாது. ஆவியானவர் மனமாற்றமடைந்த ஆத்துமாவை இயேசு கிறிஸ்து என்ற முன்மாதிரிக்கு ஏற்ற விதத்தில் ஒத்திருக்கச் செய்வார். ஆவியானவரது ஆதிக்கத்தின் மூலமாக தேவனுக்கு விரோதமான பகை, அன்பு மற்றும் விசுவாசத்திற்குள்ளாகவும் பெருமை தாழ்மைக்குள்ளாகவும் மாற்றப்படும். சத்தியத்தின் அழகை ஆத்துமா அறிந்து கொள்ளும். குணத்தின் பூரணத்தினாலும் நேர்த்தியினாலும் கிறிஸ்துவானவர் மகிமைப்படுத்தப்படுவார். நமது சுபாவத்தின் ஒரு உணர்ச்சியோ, மனதின் வலிமையோ அல்லது இருதயத்தின் ஒரு விருப்பமோ நம் கட்டுப்பாட்டின் கீழாக அல்ல. மாறாக இவை அனைத்தும் ஒவ்வொரு கணப்பொழுதும் கண்டிப்பாக தேவ ஆவியின் கட்டுப்பாட்டின் கீழாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆவியானவர் நமது இருளை பிரகாசிக்கச் செய்து நமது அறியாமையை நமக்கு அறிவித்து நமது எண்ணற்ற இன்றியமையாத தேவைகளில் நமக்கு உதவி செய்கின்றார். ஆயினும் மனம் தொடர்ந்து தேவனுக்குப் பின்னாகச் சென்று கொண்டிருக்க வேண்டும். உலகப்பற்று உள்ளே வர அனுமதிக்கப்பட்டால், ஜெபிப்பதற்கு நமக்கு விருப்பமில்லையென்றால், ஞானத்திற்கும் பெலத்திற்கும் ஊற்றாக இருக்கின்ற ஆண்டவருடன் ஐக்கியப்பட நமக்கு விருப்பமில்லையென்றால், ஆவியானவர் நம்முடன் நிலைத்திருக்க மாட்டார். வேத ஆராய்ச்சியின் முக்கியத்துவம்.
தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் அப்பியாசிப்பதின் சாரத்தன்மையில்லாமல் எந்தவொரு மனமாற்றமடைந்த இருதயமும் இனிமையான ஒரு நிலையில் வைக்கப்பட இயலாது. தெய்வீக கிருபை அனுதினமும் கட்டாயமாக கிடைக்கப்பெற வேண்டும். இல்லையென்றால் ஒரு மனிதனும் மனமாற்றமடைந்ததில் நிலைத்திருக்க மாட்டான். உங்களது விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால் நிலைநிறுத்தப்படட்டும். சத்தியத்தின் உயிருள்ள சாட்சியை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். சொந்த இரட்சகரான கிறிஸ்துவில் விசுவாசமுள்ளவர்களாக இருங்கள். அவர் நமது கண்மலையாக இருந்து வருகின்றார். நித்திய கண்மலையாக இனியும் இருப்பார். தவிர்க்க இயலாத ஒரு அதிர்ச்சியைப் போன்ற அழிவிற்கு, இந்த உலகத்தின் மீது விரைவில் உண்டாக்கப் போகும் காரியத்திற்கு கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கருத்தோடு படிப்பதின் மூலமாகவும் அதனுடைய வார்த்தைகளுக்கேற்றபடி தங்களது வாழ்க்கையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு போராடுவதின் மூலமாகவும் அவர்கள் இந்த ஆயத்தத்தை செய்ய வேண்டும். வேதத்தின் சத்தியங்களால் எவர்கள் தங்கள் மனதை கோட்டை போல் வலுவாக காத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் மாத்திரமே இறுதியான மாபெரும் போராட்டத்தின் வழியாக கடந்து சென்று நிற்பார்களே அல்லாமல் வேறு எவரும் நிற்க மாட்டார்கள். வேத வார்த்தைகளை கவனமாக கேட்டு அதன்படி செய்கின்ற மாணவர்களாக இருப்பவர்களும் சத்தியத்தில் வாஞ்சையை பெற்றிருக்கிறவர்களும் மாத்திரமே உலகத்தை சிறைப்படுத்தக்கூடிய வல்லமையான வஞ்சகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள்.
வேத வாக்கியங்களை நமது மக்கள் அவசியம் புரிந்திருக்க வேண்டும். பூமியின் மீது வந்து கொண்டிருக்கும் காரியத்திற்கு தகுதிப்படுத்தக்கூடியதும் தவறான உபதேசத்தின் ஒவ்வொரு காட்சினாலும் கொண்டு செல்லப்படக்கூடிய காரியத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியதுமான வெளிப்படுத்தப்பட்ட சத்திய கொள்கைகளின் ஒரு ஒழுங்குமுறையான அறிவை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். வேதவாக்கியங்களை மனப்பாடம் செய்தல். ஒவ்வொரு நாளும் விலையேறப்பெற்ற பொன்னான நேரங்கள் வேதவாக்கியங்கள் அநேக முறை படிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் ஒப்படைக்கப்பட வேண்டும். ஆத்துமாவில் ஆவிக்குரிய வாழ்க்கையை நிலைத்திருக்கச் செய்வதற்கான காரியம் ஒரு வசனத்தை நினைவில் வைத்துக் கொண்டு அதனை மனப்பாடம் செய்வதில் மாத்திரமே இருக்கின்றது. பரலோகராஜாவுக்கு விசுவாசமுள்ளவர்களாயிருக்கும் வாலிபர்களுக்கு தேவனுடைய விலையேறப்பெற்ற வார்த்தை ஒரு அளவு கோலாக இருக்கின்றது. அவர்கள் வேத வாக்கியங்களை படிக்கட்டும். அவர்கள் ஒவ்வசனங்களாக நினைவில் வைத்து மனப்பாடம் செய்து கர்த்தர் சொல்லியிருப்பதின் ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளட்டும். உன்னை சுற்றிலும் வேத வாக்கியங்களின் ஒரு சுவரை கட்டு. அப்பொழுது உலகம் அதை தகர்க்க இயலாததை நீ காணலாம். வேத வாக்கியங்களை நினைவில் வைத்து அதை மனப்பாடம் செய்தால் சாத்தான் அவனுடைய சோதனைகளுடன் வரும்பொழுது எழுதியிருக்கிறதே என்ற வார்த்தையை சரியாக திருப்பவும் அவனுக்கு எதிராக நீ சொல்ல முடியும். இந்த வகையாகவே நம்முடைய கர்த்தரானவர் சாத்தானின் சோதனைகளை சந்தித்து அவைகளை எதிர்த்து நின்றார்.
ஞாபகம் என்ற கூடத்தை விலையுயர்ந்த கிறிஸ்துவின் வார்த்தைகளைக் கொண்டு அலங்கரியுங்கள். அவைகள் பொன் அல்லது வெள்ளியைக் காட்டிலும் மிகவும் மேலானதாக மதிக்கப்பட வேண்டும். நீ வேலை செய்யும் பொழுது சட்டைப்பையில் வைத்துக் கொள்ளக்கூடிய சிறிய அளவிலான ஒரு வேதாகமத்தை உன்னுடன் வைத்திரு. அதனுடைய விலையேறப்பெற்ற வாக்குத்தத்தங்களை நினைவில் வைத்து மனப்பாடம் செய்யும்படியான ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் மேம்படுத்து. அநேகர் எழுதப்பட்ட வார்த்தையை இழக்கக்கூடிய நேரம் வரும். ஆனால் இந்த வேத வார்த்தைகள் மனதில் பதிக்கப்பட்டிருந்தால் நம்மிடமிருந்து எவரும் அதனை எடுத்துக் கொள்ள இயலாது. 20. தேவனுடைய வார்த்தையை படியுங்கள். அதனுடைய விலையேறப்பெற்ற வாக்குத்தத்தங்களை நினைவில் வைத்து மனப்பாடம் செய்யுங்கள். அப்படி செய்வதனால் வேதாகமங்களை நாம் இழக்க நேரிடும் பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நம் மனதில் பெற்றிருப்பவர்களாக நாம் இருக்க முடியும். 10. வெளிப்படுத்தல் 14. தேவனுடைய மக்களுக்கு ஓர் நங்கூரம். இந்த கடைசி நாட்களில் முதலாம், இரண்டாம் மற்றும் மூன்றாம் தூதனுடைய தூதுகளின் முழுமையான பொருளை ஆராய்ந்து அறிந்து கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. நமது அனைத்து நடவடிக்கைகளும் தேவனுடைய வார்த்தையுடன் இசைவானதாக இருக்க வேண்டும். முதலாம், இரண்டாம் மற்றும் மூன்றாம் தூதனுடைய தூதுகள் அனைத்தும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. வெளிப்படுத்தல் 14 அதிகாரத்தின் 6 வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் அவைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. டாஷ் 1. மூன்றாம் தூதினை ஆர்வமாக ஏற்றுக்கொண்ட அநேகர் முதல் இரண்டு தூதுகளில் அனுபவம் பெற்றிருக்கவில்லை. சாத்தான் இதை நன்கு அறிந்துள்ளான். அவர்களை அழிக்கத்தக்கதாக அவனுடைய தீமை பயக்கின்ற கண் அவர்கள் மீது பதிந்திருக்கின்றது. ஆனால் மூன்றாம் தூதன் அவர்களை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு சுட்டி காட்டுகின்றான். கடந்த இரண்டு தூதுகளில் அனுபவம் பெற்றிருந்தவர்கள் பரலோக ஆசரிப்பு கூடாரத்திற்கு செல்ல வேண்டிய வழியை சுட்டி காட்டுகின்றார்கள். அநேகர் தூதர்களின் தூதுகளில் சத்தியத்தின் முழுமையான சங்கிலியை கண்டார்கள். அதனுடைய ஒழுங்கில் அதமை அவர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு பரலோக ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக விசுவாசத்துடன் இயேசுவை பின்பற்றினார்கள். தேவனுடைய மக்களுக்கு இந்த தூதுகள் நங்கூரம் போல் இருப்பது எனக்கு காட்டப்பட்டது. அவைகளை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்கின்றவர்கள் சாத்தானுடைய அநேக தந்திரங்களால் அடித்துச் செல்லப்படுவதிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க மனதை பயிற்றுவித்தல்.
தங்களுக்கு சுதந்திரம் இருப்பதாக நினைத்து தேவனுடைய வார்த்தையை குறித்து தாராளமாக கேள்வி கேட்பவர்களும் நம்பாமல் இருப்பதற்கு ஏதாகிலும் சந்தர்ப்பம் எங்காவது இருக்கின்றதா என்று அனைத்தையும் சந்தேகிப்பவர்களும் உபத்திரவம் வரும்பொழுது விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பயங்கரமான போராட்டம் அவசியமாக இருக்கும் என்பதை கண்டுகொள்வார்கள். அவிசுவாசத்தின் வழியினிலே பயிற்றுவிக்கப்பட்டிருக்கும் மனதை கட்டியிருக்கின்ற செல்வாக்கை மேற்கொள்வதது ஏறக்குறைய இயலாததொன்றாகும். ஏனெனில் இப்படிப்பட்ட வழியினை பின்பற்றியதன் மூலம் ஆத்துமா சாத்தானுடைய கண்ணியிலே கட்டப்பட்டிருந்து ஆத்துமாவைச் சுற்றிலும் மிக மிக நெருக்கமாக பின்னப்பட்டிருக்கும் பயங்கரமான வலையை தரித்து போடுவதற்கு வல்லமையற்றதாக மாறிவிடும். மனிதன் சந்தேகத்தின் ஒரு மனப்பாங்கை எடுத்துக்கொள்ளும்போது சாத்தானது ஏதுகரங்களை தனது உதவிக்கு அழைக்கின்றான். அவிசுவாசத்தின் வழியிலே பயிற்றுவிக்கப்பட்ட ஒருவனின் ஒரே நம்பிக்கை அந்தகாரத்தில் நின்று கிறிஸ்துவின் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கும்படியாக தனது சித்தத்தையும் தனது வழியையும் கிறிஸ்துவிடம் ஒப்படைத்து அனைத்து உதவிகளும் அற்றவனாக ஒரு குழந்தையைப் போன்று இரட்சகரின் மீது விழுவதே ஆகும். சாத்தானுடைய கண்ணியிலிருந்து தன்னைத்தானே விடுவித்துக் கொள்வதற்குரிய வல்லமை மனிதனுக்கு கிடையாது. கேள்வி: சந்தேகம் மற்றும் குற்றம் கண்டுபிடித்தல் என்ற வழியினில் தன்னைத்தானே பயிற்றுவிக்கும் ஒருவன் உண்மையற்ற தன்மையில் தன்னைத்தானே உறுதிப்படுத்திக் கொள்கின்றான். எதிர்கால உபத்திரவங்களுக்கு ஆயத்தமாகுதல். கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் தங்களது விசுவாசத்திற்காக பரீட்சிக்கப்பட கொண்டுவரப்படும் பொழுது திட்டவட்டமான பேச்சை அளிக்க வேண்டுமென்று ஆயத்தப்படக்கூடாது. தங்களது விசுவாசத்தை ஜபத்தைக் கொண்டும் பலப்படுத்துவதன் மூலமாகவும் கிறிஸ்துவின் போதனைகளைக் கொண்டு மனதிற்கு உணவளிப்பதன் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தையின் விலையேறப்பட்ட சத்தியங்களை தங்களது இருதயங்களில் பொக்கிஷமாக சேர்த்து வைப்பதன் மூலமாகவும் அவர்களது ஆயத்தம் ஒவ்வொரு நாளும் செய்யப்பட வேண்டும். அதன் பிறகு பரீட்சிக்கப்பட கொண்டுவரப்படும் பொழுது கேட்பதற்காக வருகின்ற இருதயங்களை சென்றடையத்தக்கதாக சரியான சத்தியங்களை அவர்களது நினைவிற்கு பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருவார். வேத வாக்கியங்களை ஊக்கமாக தேவைப்படக்கூடிய சரியான நேரத்திலே ஒரு வினாடியில் தேவன் அவர்களது நினைவிற்கு உடனடியாக கொண்டு வருவார்.
சோதிக்கப்படுகின்ற நேரம் வருகையில் மற்றவர்களுக்கு தற்போது பிரசங்கிக்கின்ற மனிதர்கள் தாங்கள் பற்றிக் கொண்டிருந்த நிலைப்பாட்டினை ஆராய்ந்து பார்க்கும்போது தங்களால் திருப்திகரமான பதிலளிக்க முடியாத அநேக காரியங்கள் இருப்பதை அப்போது கண்டுகொள்வார்கள். அப்படியாக சோதிக்கப்படும் வரை தங்களது மாபெரும் அறியாமையை அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். தாங்கள் நம்புவதை புரிந்து வைத்திருக்கின்றோம் என்று எண்ணிக்கொண்டு உயித்துணராது உண்மையென ஒப்புக்கொண்டிருக்கின்ற அநேகர் சபையிலிருக்கின்றார்கள். கருத்து மாறுபாடுகள் எழும்பும் வரை தங்களது சொந்த பலவீனத்தை அவர்கள் பிரிக்கப்பட்டு தங்களது நம்பிக்கையை குறித்து விளக்கம் கொடுப்பதற்கு தனியாக நிற்க கட்டாயப்படுத்தப்படும் பொழுது சத்தியமென்று தாங்கள் ஏற்றுக்கொண்ட தங்களது கருத்துக்கள் எப்படி குழப்பமானதாக இருக்கின்றன என்று கண்டு அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஒழுக்க வல்லமைகளை கட்டுக்குள் வைத்தல். நம்முடைய விசுவாசத்திற்கான ஒரு காரணத்தை கொடுக்கக்கூடிய திறமை ஒரு நல்ல சாதனையான காரியமாகும். ஆயினும் சத்தியம் இதைக் காட்டிலும் ஆழமாக ஊடுருவிச் செல்லாவிட்டால் ஆத்துமா ஒருபோதும் இரட்சிக்கப்பட முடியாது. ஆகையால் அனைத்து ஒழுக்கக்கேடுகளினின்றும் இருதயம் கண்டிப்பாக சுத்தம் செய்யப்பட வேண்டும்.
தங்களது எண்ணங்களின் மற்றும் கற்பனைகளின் மீதான கட்டுப்பாட்டை பயிற்சி செய்ய வேண்டியது என்பது ஒரு கடமை என்று ஒரு சிலரே உணர்கின்றனர். ஒழுங்குபடுத்தப்படாத மனதை பயனுள்ள விஷயங்களின் மீது நிலையாக வைப்பதென்பது கடினமான காரியமாகும். ஆனால் எண்ணங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்தப்படாவிட்டால் சமயம் சார்ந்த காரியங்கள் ஆத்துமாவில் வளர்ச்சியடையாது. பரிசுத்தமானதும் மித்தியமானதுமான காரியங்களினால் மனம் முன்கூட்டியே ஈடுபடுத்தப்பட்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அற்பமானதும் மேலோட்டமானதுமானதுமான எண்ணங்களை அது வளர்த்துவிடும்.
அறிவுத்திறன் மற்றும் ஒழுக்க வல்லமை ஆகிய இரண்டுமுமே கட்டாயமாக பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அப்படி பயிற்சி செய்வதனால் அவைகள் பெளப்பட்டு முன்னேற்றமடையும். இழிநிலையான மற்றும் சிற்றின்ப நாட்டமுள்ள வல்லமைகளைக் காட்டிலும் நாம் மிகவும் அதிகமாக ஒழுக்க வல்லமைகளை பெளப்படுத்தவும் தூய்மையான கற்புடைய சிந்தனைகளை ஊக்கப்படுத்தி மேம்படுத்தவும் வேண்டும். தேவனே, எங்களது சுய விருப்பத்திற்கு பணிந்து செல்கின்ற ஆவல்களிலிருந்து நாங்கள் விழிப்படைய எங்களுக்கு உதவி செய்யும். ஏனோக்கின் முன்மாதிரி.
ஏனோக்கு மறுரூபமடைந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னதாக 300 வருடங்கள் தேவனோடு நடந்தார். கிறிஸ்துவ குணம் பரிபூரணமடைவதற்கு இன்றைக்கு இருப்பதைக் காட்டிலும் அன்றைய உலகத்தின் நிலை அதிக அனுகூலம் இல்லாமல் இருந்தது. ஏனோக்கு எவ்வாறு தேவனோடு நடந்தார்? அவர் தேவனுடைய பிரசன்னத்திலே தான் எப்பொழுதும் இருப்பதாக உணரக்கூடிய விதத்தில் மனதையும் இருதயத்தையும் பயிற்றுவித்திருந்தார். மேலும் குழப்பமான வேலைகளில் தேவன் அவரை காத்து கொள்ளத்தக்கதாக அவரது விண்ணப்பங்கள் மேலெழும்பும். தன்னுடைய தேவனை துக்கப்படுத்தக்கூடிய எந்த ஒரு பாதையையும் அவர் எடுக்க மறுத்துவிட்டார். கர்த்தரை தனக்கு முன்பாக எப்பொழுதும் தொடர்ச்சியாக வைத்திருந்தார். நான் தவறு செய்யாதபடிக்கு உமது வழியை எனக்கு போதியும். என்னை குறித்து உமது விருப்பம் என்னவாக இருக்கின்றது? என் தேவனே, உம்மை மகிமைப்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஜெபிப்பார். இப்படியாக அவர் தனது வழியையும் போக்கையும் தேவனுடைய பிரமாணங்களுக்கு ஏற்றவாறு தொடர்ந்து உருவாக்கிக் கொண்டிருந்தார். ஆண்டவர் தனக்கு உதவி செய்வார் என்று தனது பரலோக தகப்பனிடத்தில் பரிபூரண விசுவாசமும் உறுதியான நம்பிக்கையும் அவருக்கு இருந்தது. தனக்கென்று சொந்த சித்தமோ அல்லது சிந்தையோ அவருக்கு இல்லாதிருந்தது. அவையனைத்துமே தனது பரம தகப்பனின் சித்தத்திலே மூழ்கடிக்கப்பட்டிருந்தது. கிறிஸ்து வரும்போது பூமியின் மீது இருக்கின்றவர்களுக்கும் மரணத்தை காணாமல் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும்படியாக மறுரூபமாக்கப்படுபவர்களுக்கும் ஏனோக்கு இப்பொழுது ஒரு பிரதிநிதியாக இருக்கின்றார்.
நமக்கு இருப்பது போலவே ஏனோக்கிற்கும் சோதனைகள் இருந்தன. நம்மைச் சுற்றியிருக்கின்ற சமுதாயத்தைக் காட்டிலும் ஒருபோதும் நீதிக்கு நண்பனாக இல்லாத சமுதாயத்துடன் அவரும் சூழப்பட்டிருந்தார். அவர் சுவாசித்த சுற்றுச்சூழல் நம்முடையதைப் போலவே பாவத்தாலும் ஒழுக்கக்கேடுகளாலும் கரைப்படுத்தப்பட்டிருந்தது. இருந்தபோதும் அவர் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் நடைமுறையிலிருந்த பாவங்களினால் அவர் கரைப்படுத்தப்படவில்லை. அதைத்தைப் போலவே நாமும் கூட தூய்மையாகவும் கரைப்படுத்தப்படாதவர்களாகவும் தொடர்ந்து நிலைத்திருக்க முடியும். தேவனுடைய கடந்த கால ஆசீர்வாதங்களை நினைவிற்கொள். நமது தற்போதைய நின்று கொண்டிருக்கின்ற நிலைக்கு ஒவ்வொரு முன்னேற்றமான அடியிலும் பிரயாணித்து வந்திருக்கின்ற நாம் நம்முடைய கடந்த கால வரலாற்றினை திரும்பி பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றுதான் சொல்ல இயலும். கர்த்தர் செய்திருக்கின்ற காரியத்தை நான் காணும்போது கிறிஸ்துவை தலைவராக வைத்திருக்கின்ற ஆச்சரியத்தாலும் நம்பிக்கையாலும் நிரப்பப்படுகின்றேன். நமது கடந்த கால சரித்திரத்தில் ஆண்டவருடைய போதனையையும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த விதத்தையும் மறந்தாலொழிய எதிர்காலத்தை குறித்து பயப்படுவதற்கு நமக்கு ஒன்றுமே இல்லை. தீவிரமாக சிந்திக்கும் காலம்.
தேவனுக்கு பயப்படுகின்ற ஒவ்வொருவரும் தேவனை தீவிரமாக பிரதிபலிக்க வேண்டிய நேரமும் தனிப்பட்ட பக்தி உணர்வு கொண்டிருக்க வேண்டிய நேரமும் ஒன்று உண்டென்றால் அது இந்த நேரமே. நான் யார்? இந்த நேரத்தில் செய்யப்பட வேண்டிய என்னுடைய வேலையும் ஊழியமும் என்ன? நான் வேலை செய்து கொண்டிருப்பது கிறிஸ்துவினுடைய பக்கமா அல்லது எதிரியினுடைய பக்கமா? இப்படிப்பட்ட கேள்விகள் கண்டிப்பாக கேட்கப்பட வேண்டும்.
தற்போது நாம் நிச்சயமாக பாவ நிவாரணத்தின் மாபெரும் நாளில் வாழ்ந்து கொண்டிருப்பதால் ஒவ்வொரு ஆத்துமாவும், அது ஆணோ அல்லது பெண்ணோ, தற்போது தேவனுக்கு முன்பாக தன்னைத்தானே தாழ்மைப்படுத்தட்டும். ஒரு சிறிதளவு காலத்திற்கு தங்களது கல்லறைகளில் அவர்கள் உறங்கத்தக்கதாக. தற்போது கூட அநேகருடைய வழக்குகள் மீண்டும் பார்க்கப்படும்படியாக தேவனுக்கு முன்பாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றன. உங்களது விருப்பங்களின் நிலை மாத்திரமே உத்தரவாதம் அளிக்குமே ஒழிய, விசுவாசத்தை கடைபிடிக்கின்றோம் என்ற உங்களது உரிமை கோருதல் அந்த நாளில் உத்தரவாதம் அளிக்காது. ஆத்தும ஆலயம் அதனுடைய தூய்மை கேட்டிலிருந்து சுத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றதா? என்னுடைய பாவங்கள் அறிக்கை செய்யப்பட்டிருக்கின்றனவா? அவைகள் முற்றிலும் மீட்கப்படத்தக்கதாக தேவனுக்கு முன்பாக அவைகளுக்காக நான் மனம் வருந்துகின்றேனா? என்னை நானே மிகவும் அற்பமாக மதிப்பிட்டுக் கொள்கின்றேனா? இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவின் உயர்விற்காக நான் எந்த ஒரு தியாகத்தையோ அல்லது அனைத்தையும் தியாகம் செய்வதற்கு விருப்பமுள்ளவனாகவோ இருக்கின்றேனா? ஒவ்வொரு கணப்பொழுதும் நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல, மாறாக கிறிஸ்துவினுடைய சொத்தாக இருக்கின்றேன் என்பதை உணர்கின்றேனா? என்னுடைய ஊழியம் நான் யாருடையவனாக இருக்கின்றேனோ அந்த தேவனுக்கே உரியது என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றதா? எதற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எதற்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றோம், அலை அனைத்தின் விளைவு என்னவாக இருக்கும் என்று நம்மை நாமே நாம் கேட்க வேண்டும். நியாயத்தீர்ப்பு நாளை நினைவிற்கொண்டு வாழ்தல். நமது பட்டணங்களிலே மக்கள் வேலைக்காரியமாக இங்குமங்கும் விரைவாக சென்று கொண்டிருப்பதை நான் காணும்போது, நம்மீது சீக்கிரமே வரவிருக்கின்ற தேவனுடைய நாளை குறித்து எப்பொழுதாவது அவர்கள் சிந்திக்கின்றனரா இல்லையா என்று என்னுடைய மனதில் கேள்வி கேட்டிருக்கின்றேன். சீக்கிரத்தில் நம்மீது வர இருக்கின்ற அந்த மாபெரும் நாளை குறிப்பில் வைத்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். நியாயத்தீர்ப்பின் அந்த நாளை குறிப்பில் வைக்காமல் நம் வாழ்க்கையை வாழ இயலாது. நீண்ட காலமாக அது தாமதித்தாலும் அது தற்போது மிகவும் அருகில், வாசற்படி அருகில் மிகவும் தீவிரித்து வருகின்றது. தலைமை தூதனின் எக்காலம் அதிசீக்கிரத்தில் உயிரோடிருப்பவர்களை திடுக்கிடவும் மரித்தோரை எழுப்பவும் செய்யும். கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாயிருத்தல்,
பரலோகத்திற்கடுத்த காரியங்களை குறித்து ஆழ்ந்து தியானிப்பதில் தற்போது நாம் மகிழ்ச்சி காணாவிட்டால், தேவனைப் பற்றிய அறிவைத் தேடுவதில் நமக்கு ஆர்வமில்லையென்றால், கிறிஸ்துவின் குணத்தை நோக்கி பார்ப்பதில் மகிழ்ச்சியில்லையென்றால், பரிசுத்தம் நமக்கு கவர்ச்சியான காரியமாக தோன்றவில்லையென்றால், நமது பரலோகத்தின் நம்பிக்கை வீடாக இருக்குமென்பதில் நாம் நிச்சயமுள்ளவர்களாக இருக்கலாம். தேவனுடைய சித்தத்திற்கு முழுவதும் உடன்படுவது கிறிஸ்தவனுக்கு முன்பாக தொடர்ச்சியான உயர்ந்த நோக்கமாக இருக்க வேண்டும். அவன் தேவனை குறித்தும் இயேசுவை குறித்தும் தன்னை நேசிப்பவர்களுக்காக கிறிஸ்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் மகிழ்ச்சியான தூய்மையான இல்லத்தை குறித்தும் பேசுவதற்கு விருப்பப்படுவான். தேவனுடைய பாக்கியமான நம்பிக்கைகளின் மீது ஆத்துமா திளைத்து மகிழ்ந்து இந்த பொருள்களை குறித்து தியானிப்பது வரப்போகும் உலகத்தின் வல்லமைகளை ருசிப்பார்ப்பதற்கு ஒத்தது என்று அப்போஸ்தலர் எடுத்துரைக்கின்றார். இன்றைக்கு நீ தேவனுடைய சரியாக இருந்தால் கிறிஸ்து இன்றைக்கு வந்தாலும் நீ ஆயத்தமாக இருப்பாய்.